உவா சமூக வானொலியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய மாலை நேர வணக்கம். உங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்துள்ள நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நான் நியூபர்க் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். ஆம் பிள்ளைகளே, கொரோனா தொற்றின் காரணமாக வீடுகளுக்குள் முடங்கி போயிருந்த நீங்கள் இப்போதுதான் மெல்ல மெல்ல கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட தொடங்கியிருப்பீர்கள். பாடசாலைகள் திறக்கப்பட்டு மீண்டும் வகுப்பறைகளில் இருந்து கற்கும் வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். முக்கியமாக தரம் 5 பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் உங்களை போன்ற சிறார்களுக்கு இந்த உவா சமூக வானொலி வீட்டில் இருந்தவாறே நீங்கள் கற்றவற்றை மீட்டி பார்ப்பதற்கும் பாடங்களை நினைவில் கொள்வதற்கும் இந்த குருகுலம் கல்வி சேவையினுடைய மிகப்பெரிய உதவியை செய்கிறது. அந்த வகையில் மாணவர்கள் சார்பில் இந்த வானொலி சேவைக்கு எனது மதிப்புமிக்க நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்கான தமிழ் பாடம் தொடர்பானதாகும். அந்த வகையில் நீங்கள் தமிழ் பாடநூல், பென்சில், தாள் என்பவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பிள்ளைகளே, தரம் 4 மாணவர்கள், தரம் 3 மாணவர்களும் இந்த தமிழ் பாடத்தை கேட்டு பயன்பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் தரம் 5 மாணவர்களுக்கான நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகிறது. ஆம் மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்த நல்லொழுக்க நூல்கள் அல்லது நல்ல அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல்கள் அல்லது நல்ல பழக்க வழக்கங்களை கூறுகின்ற நூல்கள் எவை என சற்று சிந்தித்து பாருங்கள். நான் மீண்டும் கூறுகிறேன் மாணவர்களே, உங்களுக்கு தெரிந்த நல்லொழுக்க நூல்கள் அல்லது நல்ல அறக்கருத்துக்களை கூறுகின்ற நூல்கள் அல்லது நல்ல பழக்க வழக்கங்களை கூறும் நூல்கள் எவை என சற்று சிந்தித்து பாருங்கள். ஆம், நீங்கள் தரம் 1 தொடக்கம் 5 வரையான வகுப்புகளில் இதற்கு முன்னரே இவ்வாறான நூல்கள் பற்றிய விடயங்களை நீங்கள் கற்றிருப்பீர்கள். மேலதிகமாக வீடுகளிலும் கூட வாசித்திருப்பீர்கள். ஆம், அந்த வகையில் உங்களுக்கு இவ்வாறான நூல்கள் என்றதுமே உங்களுக்கு நினைவில் வருகின்ற நூல்கள் கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, மூதுரை போன்ற நூல்கள் உங்கள் நினைவில் வந்திருக்கும். ஆம் பிள்ளைகள், இந்த வரிசையில் ஒரு முக்கியமான நூல்தான் திருக்குறள். நீங்கள் திருக்குறள் சம்பந்தமாகவும் படித்திருப்பீர்கள். தரம் 5 மாணவர்களாக இருக்கின்ற நீங்கள் திருக்குறள் தொடர்பாக தரம் 5 பாட புத்தகத்திலே இருக்கின்ற பாடத்தை நீங்கள் கற்றிருப்பீர்கள். அப்படியாயின் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் தரம் 5 தமிழ் பாடத்தில் கற்கப் போகும் பாடம் குறள் வழி வாழ்வோம். குறள் வழி வாழ்வோம் எனும் பாடத்தை தான் மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த குறள் வழி வாழ்வோம் எனும் பாடமானது தமிழ் பாடநூலில் 7வது பாடமாக இருக்கிறது. நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய பாடம் 7வது பாடம், குறள் வழி வாழ்வோம், 44 பக்கம். தமிழ் பாடநூலிலே 44 பக்கம் திருப்பும் பொழுது இந்த பாடம் இருக்கிறது. ஆமானவர்களே, இந்த திருக்குறள் தொடர்பாக நாம் கூறப்போகும்போது பல்வேறு விடயங்களை நாம் கூற முடியும். திருக்குறளை பொறுத்தவரை திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஆவார். இந்த திருக்குறளானது பல 1000 வருடங்களுக்கு முன், குறிப்பாக 2000 வருடங்களுக்கு முன்னதாக தோன்றிய ஒரு நூலாக இருக்கிறது. தமிழ் மொழியிலே தோன்றிய நூல்களிலே அறக்கருத்துக்களை கூறிய நூல்களில் மிகவும் போற்றத்தக்க முதன்மை வாய்ந்த ஒரு நூலாக இந்நூல் இருக்கிறது. அத்தோடு மாணவர்களே, இந்த திருக்குறளை உலகில் பயன்படுத்துகின்ற பல மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கின்றமை இந்த திருக்குறளுக்கு இருக்கின்ற இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமாகும். அந்த வகையிலே இந்த திருக்குறளில் இருக்கின்ற குறள்கள் ஒவ்வொன்றையும் நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த குறள்கள் நமக்கு ஏதோ ஒரு நல்ல படிப்பினையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. தரம் 5 வகுப்பில் கற்கின்ற உங்களை போன்ற சிறுவர்கள் இந்த குறளிலே இருக்கின்ற திருக்குறளிலே இருக்கின்ற குறள்களை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு உடனடியாக அவற்றிலிருந்து பொருளை பெற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும், அதனது கருத்தை தெளிவாக விளங்க முடியாது இருக்கும். ஆனால் மாணவர்களே, நீங்கள் அந்த குறளுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பொருளை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வரும். மாணவர்களே, நாம் பாடசாலைக்கு வருவது வெறுமனே கல்வி கற்று பெறுபேறு பெற்று வேலைக்கு செல்வதற்கு மாத்திரமல்ல, நாம் இந்த விடயங்களை கற்று அவற்றை சரியாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போதுதான் எமது வாழ்க்கை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஏனையோருக்கு பிரயோசனமாகவும் நாட்டிற்கு நல்ல பிரஜையாகவும் வாழக்கூடிய ஒரு நிலைமை தோன்றுகிறது. எனவே மாணவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வில் இந்த திருக்குறளை வாசித்து அதனை கடைபிடிக்கும் போது அந்த மனிதன் மிக சிறந்த மனிதனாக மிளிர்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே மாணவர்களே, உங்களுடைய வாழ்விலும் இந்த பாடத்தை படித்தோம் விட்டோம் என்று இருக்காமல் நீங்கள் இங்கே சொல்லப்படுகின்ற குறள்கள், அதேபோல் திருக்குறளிலே இருக்கின்ற குறள்கள் என்பவற்றை வாசித்து அவை கூறுகின்ற கருத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க முற்படுவார்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறலாம். எந்த துன்பம் வந்த போதும் அதனை கடந்து செல்ல முடியும், நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ள முடியும். எனவே இந்த திருக்குறளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கட்டாயமாக வாசித்து பாருங்கள் என்பது என்னுடைய கருத்து. சரி மாணவர்களே, திருக்குறள் தொடர்பாக சில விடயங்களை நான் கூறினேன். பாடத்திற்குள் செல்வோம். நீங்கள் புத்தகங்களை எடுத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே 44 பக்கம் தரம் 5 தமிழ் பாடநூலில் 7 பாடமாக இருக்கிறது குறள் வழி வாழ்வோம். 1 பந்தி இவ்வாறு அமைகிறது மாணவர்களே. திருக்குறளானது தமிழில் வெளிவந்த உலக புகழ்பெற்ற அறநூல் இலக்கியமாகும். இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இதில் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் அமைந்துள்ளது. இவை 10 குறள்களாக 133 அதிகாரங்களின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனால் திருக்குறளானது முப்பால் எனவும் அழைக்கப்படுகின்றது. திருக்குறள் எந்த சமயமும் சாராது மனிதனுக்கு தேவையான அறநெறிகளை சொல்கிறது. இதனால் திருக்குறள் பொதுமறை என போற்றப்படுகிறது. மாணவர்களே, இந்த பந்தியை பொறுத்தவரை திருக்குறள் பற்றியதான ஒரு அறிமுகத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பந்தியிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கின்ற ஒரு விடயம், அங்கு இருக்கின்ற 4 வசனத்தை பாருங்கள். ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் அமைந்துள்ளது என்ற வசனத்தை பாருங்கள். ஒவ்வொரு குறளும் 2 வரிகளில் அமைந்துள்ளது. நான் ஏன் இந்த விடயத்தை உங்களுடன் பகிர்கிறேன் என்றால், மாணவர்களே, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் இந்த திணைப்பால் என்பவற்றுடன் தொடர்புடைய பயிற்சிகள் அதிகமாக வரும்பொழுது மாணவர்கள் இந்த இடத்தில் அதிகமாக தவறுவதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு என்பது ஒருமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதனை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒவ்வொரு குறளும் இரண்டு வரிகளில் அமைந்துள்ளது. ஒவ்வொரு குறளும் அமைந்துள்ளது என்று வந்திருக்கிறது. எனவே மாணவர்களே, ஒவ்வொரு என்ற சொல் ஒருமையை குறிப்பதாக அமைகிறது. ஒவ்வொரு பூவும் அழகாக பூத்துள்ளது என்றவாறு அமைய வேண்டும் மாணவர்களே. அதேபோல் இந்த பந்தியை நாம் பார்க்கும் பொழுது, திருக்குறளானது தமிழில் வெளிவந்த உலக புகழ் பெற்ற அறநூல் இலக்கியமாகும். ஆம், இந்த நூல் ஒரு அறநூலாகும். அறநூல் என்றால் என்ன கருத்து என்பதே இங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம். ஆம், அறம் என்பது நன்மை என்று பொருள்படும். அப்படியாயின் நல்ல விடயங்கள் தொடர்பாக கூறுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. அதேபோல் இதனை இயற்றியவர் திருவள்ளுவர். இதில் 1330 குறள்கள் உள்ளன. ஒவ்வொரு குறளும் இரண்டு வரிகளில் அமைந்துள்ளது. இவை 10-10 குறள்களாக 133 அதிகாரங்களின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன என்று அமைகின்ற இடங்களில் இந்த நூலை இயற்றியவர், இந்த திருக்குறளில் எத்தனை குறள்கள் உள்ளன போன்ற கருத்துக்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆம், 1330 குறள்கள் உள்ளன. எத்தனை குறள்கள் திருக்குறளில் உள்ளன பிள்ளைகள்? ஆம், திருக்குறளில் எத்தனை குறள்கள் உள்ளன என்ற வினா உங்களிடத்தில் எழுமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அது 1330 குறள்கள். நான் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 1330 குறள்கள் உள்ளன. இந்த 1330 குறள்களும் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, 10-10 குறள்களாக தொகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு இருக்கிறதை நாம் அவதானிப்போம். அப்படியாக இருக்கும் பொழுது 133 அதிகாரங்கள் இந்த குறளில் காணப்படுகின்றன. இந்நூல் அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆம், உங்களுக்கு தெரியும் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்றவாறாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். அவற்றையே இங்கு அறம், பொருள், இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருக்குறளானது முப்பால் எனவும் அழைக்கப்படுகின்றது. ஆம், இவ்வாறு முப்பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருப்பதால் திருக்குறள் முப்பால் என்ற சொல்லாலும் அழைக்கப்படுகின்றது மாணவர்களே. அதேபோல் மிக முக்கியமான விடயம், திருக்குறள் எந்த சமயமும் சாராது மனிதனுக்கு தேவையான அறநெறிகளை சொல்கிறது. இது சமயம் எந்த சமயத்தையும் குறிப்பிட்டு சொல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பின்பற்றக்கூடிய, எந்த ஒரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக தேவையாக இருக்கின்ற நல்ல விடயங்களை இந்த நூல் எடுத்து எம்பியிருக்கிறது என்பதை இங்கு சொல்ல வேண்டும். இந்த காரணத்தினால்தான் பிள்ளைகளே, திருக்குறள் என்பது பொதுவான மறை, அதாவது பொதுமறை என்று சொல்லப்படுகிறது. மறை என்பது உங்களுக்கு தெரியும், வேதம். பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேதமாக இந்த நூலுக்கு ஒரு சிறப்பை இந்த சொல் வழங்குகிறது. ஆமாணவர்களே, இந்த திருக்குறள் சம்பந்தமாக நாம் இருந்த அறிமுகத்தை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அதே பக்கத்தில், 44 பக்கத்தில் முதலாவது விடயம் இவ்வாறு இருக்கிறது, நன்றி மறவாமை. திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற நன்றி மறவாமை. ஆம், நன்றி மறவாமை என்பது பிள்ளைகளே, செய்நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் நன்றி மறக்கக்கூடாது என்ற விடயத்தை திருவள்ளுவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆம், இங்கே நன்றி மறவாமை தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். முதலாவதாக நன்றி மறவாமை என்பது என்ன என்பது சம்பந்தமாக நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். நன்றி என்ற சொல் எதனை குறிக்கிறது? ஆம், ஒருவர் நமக்கு செய்த உதவிக்கு பதிலாக நாம் அவருக்கு காட்டுகின்ற நம்பிக்கை, அவருக்கு செலுத்துகின்ற மரியாதையே இந்த நன்றி என்ற சொல் குறிக்கிறது பிள்ளைகளே. நாம் எமக்கு உதவி தேவைப்படும் பொழுது ஒருவர் நமக்கு அந்த உதவியை செய்வாராக இருந்தால் நாம் அவருக்கு நிச்சயமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் போதுதான் அவர் நமக்கு செய்த உதவிக்கு பெருமதி இருக்கிறது. அதேபோல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே எமக்கு ஏனைய உதவிகளும் கிடைக்கும். எனவே நாம் வாழ்க்கையில் என்றும் நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும். பிறர் எமக்கு செய்த உதவியை பிள்ளைகளே நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆம், நன்றி மறவாமை. திருக்குறள் கூறும் கருத்துக்கள் இதிகாச கதைகள் ஊடாகவும் கூறப்பட்டுள்ளன. இவ்வகையில் நன்றி மறவாமை என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய உயரிய பண்பாகும். ஒருவரால் செய்யப்பட்ட உதவியை மறவாது இருப்பதும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அன்புடன் அவருக்கு உதவுவதும் நன்றி மறவாமை ஆகும். இதையே ஔவையார் நன்றி மறவேல் என்று ஆத்திச்சூடியில் கூறியுள்ளார். திருவள்ளுவர் நன்றி மறவாமை பற்றி செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். ஆம்பிளையிலே அந்த பந்தியில் இவ்வாறான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. திருக்குறளானது இதிகாச கதைகளூடாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. இந்த திருக்குறளில் உள்ள குறள்கள் கருத்துக்கள் இதிகாச கதைகளூடாகவும் கூறப்பட்டுள்ளன. எமக்கு தெரியும் இதிகாச கதைகள் என்பன ஆதிகாலத்திலே இடம்பெற்றிருந்த கதைகளாக இருக்கின்றன, சம்பவங்களாக இருக்கின்றன. அவை பிறகு தொகுக்கப்பட்டு இதிகாசங்களாக வகுக்கப்பட்டுள்ளன. அந்த இதிகாசங்களிலே இந்த திருக்குறளில் கூறப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அடுத்த வசனம் இவ்வாறு இருக்கிறது. இவ்வகையில் நன்றி மறவாமை என்பது நாம் கடைபிடிக்க வேண்டிய உயரிய பண்பாகும். ஆம், நன்றி மறக்கக்கூடாது என்பதனையே அந்த வசனம் எமக்கு கூறுகிறது. ஒருவரால் செய்யப்பட்ட உதவியை மறவாது இருப்பதும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அன்புடன் அவருக்கு உதவுவதும் நன்றி மறவாமை ஆகும். ஆம் பிள்ளைகளே, நன்றி மறவாமை என்றால் என்ன? ஒருவரால் செய்யப்பட்ட உதவியை மறவாது இருப்பதும், அவர் செய்த எமக்கு செய்த உதவியை மறக்காது பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அன்புடன் அவருக்கு உதவுவது, அதுவே நன்றி மறவாமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே ஔவையார் நன்றி மறவேல் என்று ஆத்திச்சூடியில் கூறியுள்ளார். ஆம் பிள்ளைகளே, ஔவையாரும் நன்றி மறக்கக்கூடாது என்பது சம்பந்தமாக கூறியிருக்கிறார். ஆத்திச்சூடியில் அதனை நன்றி மறவேல் என்று கூறியிருக்கிறார். திருவள்ளுவர் நன்றி மறக்கக்கூடாது என்பதனை செய் நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அடுத்ததாக பிள்ளைகளே, குறள் இவ்வாறு இருக்கிறது. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ஆம் பிள்ளைகளே, இந்த குறளை பொறுத்தவரை இந்த திருக்குறள்களை நீங்கள் கட்டாயமாக மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். காரணம், உங்களுடைய தரம் 5 பரீட்சையில், எதிர்வருகின்ற வருடம் இடம்பெறிருக்கின்ற தரம் 5 பரீட்சையில் இந்த குறள்கள் உங்களுக்கு வினாக்களாக வரலாம். இடைவெளிகளை நிரப்புகின்ற பயிற்சியில் இந்த குறள்கள் உங்களுக்கு வரலாம். எனவே இந்த குறள்களை நீங்கள் கட்டாயமாக பாடமாக்கி வைத்திருப்பது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற குறளுக்கமைய மகாபாரதத்தில் கொடைவள்ளல் கர்ணன் நன்றி மறவாது வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆம் பிள்ளைகளே, எமக்கு தெரியும் மகாபாரதத்தில் கர்ணன் எனும் பாத்திரம் மிகவும் இன்றியமையாதது. இங்கே என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்றிருக்கிறது. எந்த ஒரு உதவியையும் நாம் அதனை மறந்து அல்லது அழித்து இருந்தாலும் நமக்கு உய்விருக்கிறது. ஆனால் எமக்கு ஒருவர் செய்த உதவியை நாம் அழித்து விட்டால் அல்லது மறந்துவிட்டால் அந்த செயலுக்கு நமக்கு எமது ஆத்மாவிற்கு உய்வில்லை, வீடு பேறு கிடைக்காது என்பதனையே இந்த குறள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அந்த வகையில் மகாபாரதத்தில் கர்ணன் இந்த குறளுக்கமைய வாழ்ந்த ஒரு உத்தமராக இருக்கிறார். அவருக்கு செய்யப்பட்டிருந்த அந்த நன்றியை மறக்காது, அந்த உதவியை அவர் மறக்காது. அவர் அநீதியின் பக்கமாக அவர் இருந்தார் என்பதை உங்கள் வகுப்பாசிரியர்கள் மூலம் நீங்கள் கேட்டறிந்திருப்பீர்கள். ஆமாணவர்களே, அடுத்த பந்தி இவ்வாறு இருக்கிறது. பாண்டவர்களும் கௌரவர்களும் தத்தமது ஆற்றல்களை வெளிப்படுத்தும் நிகழ்விலே பங்கு கொண்ட போது துரியோதனன் பக்கமிருந்து கர்ணனும் பங்கேற்றான். அப்போது அரசகுருவான கிருபாச்சாரியார் கர்ணனை அரசகுலமற்றவன் என எள்ளி நகையாடினார். அவ்வேளை துரியோதனன் கர்ணனை அங்கதேச அரசனாக்கி கௌரவப்படுத்தினான். ஆம் பிள்ளைகளே, இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது அரசகுருவான கிருபாச்சாரியார் கர்ணனை நீ அரசகுலமற்றவன் என்று அவர் அங்கு எள்ளி நகையாடினார். அப்படி என்றால் சிரித்து கைகொட்டி சிரிக்கும் அந்த நிலையே கூறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர் செய்யும் பொழுது துரியோதனனுடைய நண்பனாகவே கர்ணன் இருக்கிறான். துரியோதனன் தனது நண்பன் கர்ணனை அங்க தேசத்திற்கு அரசனாக ஆக்குகிறான். அவ்வாறு செய்து கௌரவப்படுத்துகிறான். இவ்வாறு தனக்கு செய்யப்பட்ட இந்த உதவியை, வழங்கப்பட்ட கௌரவத்தை கர்ணன் மிகவும் செம்மையாக மனதில் வைத்து அவன் என்றும் நன்றி மறவாத ஒருவராக மகாபாரதத்திலே காட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து இவ்வாறு இருக்கிறது. மாணவர்களே, இந்நன்றியை மறவாத கர்ணன் தான் பாண்டவர்களின் மூத்த சகோதரன் என அறிந்த பின்பும் துரியோதனுடன் இறுதி வரை துணையாக நின்று போராடி உயிர் நீத்தான். தான் சார்பாக பக்கம் தர்மத்திற்கு விரோதமானது என அறிந்தும் நன்றி மறவாத பண்பிலிருந்து கர்ணன் ஒருபோதும் விலகவில்லை. ஆமாணவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், இந்நன்றியை மறவாத கர்ணன் தான் பாண்டவர்களின் மூத்த சகோதரன், பாண்டவர்களுடைய அண்ணா என்று தெரிந்தும் துரியோதனன் தனக்கு செய்த, சிறிய வயதிலிருந்து செய்து வந்த நன்றியை மறக்கக்கூடாது என்பதற்காக துரியோதனன் நின்ற அதர்மத்தின் பக்கமே இறுதி வரை நின்றான். அதேபோல் கர்ணன் இறுதியாக துரியோதனன் பக்கம் இருந்தே போராடி அவர் உயிரையும் விட்டார் என்ற கதை நமக்கு தெரியும். தான் சார்ந்த பக்கம் தர்மத்திற்கு விரோதமானது என அறிந்தும் நன்றி மறவாத பண்பிலிருந்து விலகவில்லை. தான் இருப்பது அதர்ம பக்கம் என்று தெரிந்தும் கர்ணன் ஒருபோதும் நன்றி மறக்கவில்லை. அவன் அதே பக்கத்தில் இருந்தே உயிரை விட்டமை இந்த நன்றி மறக்கக்கூடாது என்பதற்கு உலகிலே இருக்கின்ற மிகச்சிறந்த உதாரணம் இதைவிட வேறொன்றையும் கூற முடியாது மாணவர்களே. அடுத்ததாக இரண்டாவது விடயம் மாணவர்களே, பொறுமையுடைமை என்பது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமை, ஆம், நாம் எம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் இந்த பொறுமை. நாம் முதலாவதாக பார்த்தோம் நன்றி மறக்கக்கூடாது. இந்த இரண்டாவது விடயம் பொறுமையாக இருத்தல். ஆம், பொறுமையுடைமை எம்மிடம் காணப்பட வேண்டிய உன்னதமான பண்புகளில் ஒன்று பொறுமை பேணுதல் ஆகும். நட்பண்புகளான அன்பு, அடக்கம், வாய்மை, சினங்கொள்ளாமை போன்ற அனைத்திற்கும் மேலானது பொறுமையாகும். பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது ஆன்றோர் வாக்காகும். இதை வள்ளுவர் பொறுமையுடைமை எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். ஆமாணவர்களே, இந்த பந்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எம்மிடம் காணப்பட வேண்டிய உன்னதமான பண்புகளில் பொறுமை பேணுதல் ஒரு முக்கியமான ஒன்றாகும். நட்பண்புகளாக இருக்கின்ற அன்பு, அடக்கம், வாய்மை, சினங்கொள்ளாமை, அன்பாக இருத்தல், அடக்கமாக இருத்தல், உண்மை பேசுதல், கோபம் கொள்ளாதிருத்தல், இவ்வாறான பண்புகளுக்கு மேலான ஒரு பண்புதான் ஒரு முக்கியமான பண்புதான் இந்த பொறுமை. நாம் வீடுகளிலும் பாடசாலைகளிலும் அதே போல் வெளி இடங்களிலும் கூட எமக்கு அதிகமான சந்தர்ப்பத்தில் கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவ்வாறான வேலைகளில் நாம் எம்மை பொறுமையோடு காத்து வாழ்ந்தால் நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ முடியும் என்பதையே இந்த குறள் நமக்கு குறள் வழியினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆன்றோர் என்பது கற்றறிந்தோர், சிறந்தவர் என்று பொருள்படும். பிள்ளைகளே, பொறுத்தார் பூமியாழ்வார். நாம் பொறுமையோடு இருக்கும்போது எமக்கு நிச்சயமாக வெற்றி வரும் என்பதையே இந்த கூற்று எமக்கு சொல்கிறது. மாணவர்களே, இதை வள்ளுவர் பொறுமையுடைமை எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். வள்ளுவர் பொறுமை தொடர்பாக பொறுமையுடைமை எனும் அதிகாரத்திலே கூறியிருக்கிறார். இப்போது அடுத்த பக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, 46 பக்கம். ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறளுக்கமைய மகாபாரதத்தில் பொறுமைக்கு இலக்கணமாக தருமனின் வாழ்வு காட்டப்பட்டுள்ளது. ஒருத்தார் அப்படியாயின் அழித்தல் என்று பொருள்படும். ஒருத்தல் என்பது அழித்தல் என்று பொருள்படும். அதாவது நமக்கு தீமை செய்யும் ஒருவரை உடனடியாக அழித்தால், அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் அது எமக்கு ஒரு நாள் இன்பத்தை தரும். ஆனால் எமக்கு துன்பத்தை செய்தவருக்கு நாம் எந்த தீங்கும் செய்யாது, அதனை பொறுத்து கொண்டால் எமக்கு புகழ் கிடைக்கும் என்பதே இந்த குறளின் கருத்தாக இருக்கிறது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மாணவர்களே, ஒருத்தார்க்கு ஒரு நாள் இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஆம், அப்படியாக இருக்கும் பொழுது இந்த பொறுமைக்கு இலக்கணமாக தருமனின் வாழ்வு இருக்கிறது. ஆம், இந்த தருமனின் வாழ்வு தொடர்பாக நாம் பார்க்கும் பொழுது மிகவும் பொறுமையுடைய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அடுத்த பந்தியிலே அவர் தொடர்பாக இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியும் அரசையும் நாட்டையும் இழந்து கானகத்தில் வாழும் நிலை வந்த போதும் மூத்தவனான தருமன் நிலைகுலையாது பொறுமை காத்தான். அவன் துரியோதனனாலும் அவனது சகோதரர்களாலும் பட்ட துன்பங்களை பொறுமையுடன் எதிர்கொண்டான். பொய் பேசாது, சினம் கொள்ளாது, நேர்மையை கடைபிடித்து வாழ்ந்தான். தர்மனின் பொறுமையான ஒழுக்கமே தர்மத்தை காத்தது. இவ்வகையில் நாம் ஒவ்வொருவரும் பொறுமை எனும் பண்பினை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம். ஆமானவர்களே, இந்த பந்தியிலே சகுனியின் சூழ்ச்சியால் அங்கு பாண்டவர்கள் 5 பேரும் அதே போல் திரௌபதியும் அரசையும் நாட்டையும் இழந்து கானகத்தில் வாழும் நிலை வருகிறது. அந்த வேளையிலே மூத்தவனான தருமன் பொறுமையோடு இருக்கிறான். அவன் பொறுமையோடு இருந்த காரணத்தினால்தான் பிள்ளைகளே அவன் கடைசியில் வெற்றியும் பெறுகிறான். ஆம், அவன் துரியோதனனாலும் அவனது சகோதரர்களாலும் பட்ட துன்பங்களை பொறுமையுடன் எதிர்கொண்டான். மகாபாரதத்தை நாம் கேட்டறியும் பொழுது, வாசிக்கும் பொழுது இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். துரியோதனனாலும் அவனது சகோதரர்களாலும் அதிகமான துன்பங்களை தர்மன் எதிர்நோக்குகிறான். பிள்ளைகளே, அந்த வேளையிலும் கூட அவன் பொய் பேசவில்லை, கோபம் கொள்ளவில்லை, நேர்மையோடு வாழ்ந்தான். தர்மன் மிகவும் பொறுமையோடு இருந்ததன் காரணமாகவே அங்கு தர்மம் நிலைநாட்டப்பட்டது. எனவே மாணவர்களே, நாம் ஒவ்வொருவரும் அதுபோல அந்த தர்மனின் வாழ்க்கையை போல நாமும் வாழ்வில், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்விலே நாம் பொறுமையை காத்து நடக்க வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு விளங்கியிருக்கும் முதலாவதாக நாம் கற்றுக்கொண்ட பண்பு நன்றி மறக்கக்கூடாது. அதே போல் இரண்டாவதாக கற்றுக்கொண்ட விடையா இந்த பொறுமை, பொறுமையுடைமை, பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, மூன்றாவது விடயம் இவ்வாறு இருக்கிறது. வாய்மை சொன்ன சொல் தவறாமை வாய்மை எனும் ஒழுக்கங்களின் சிறப்பை வாய்மை எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறியுள்ளார். ஆம் பிள்ளைகளே, வாய்மை எனும் அதிகாரத்திலே திருவள்ளுவர் சொன்ன சொல் தவறாமை வாய்மை எனும் ஒழுக்கங்களின் சிறப்பை வாய்மை எனும் அதிகாரத்திலே திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் என்ற குறள் மூலம் உண்மையால் உயர்வு பெற்ற மன்னனான அரிச்சந்திரனின் கதை எமக்கு படிப்பினை ஊட்டுவதாக அமைகின்றது. ஆம் மாணவர்களே, உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் என்பதன் அர்த்தம், உள்ளத்தில் எமது உள்ளத்தில் பொய் இல்லாது வாழும் பொழுது, நாம் பொய் கூறாது உண்மையை பேசி வாழும் பொழுது, அவ்வாறு வாழ்கின்றவர்கள் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அப்படியாயின் பொய் பேசாதவர்கள் உலகத்தில் உள்ள எல்லோருடைய மனங்களிலும் வாழ்வார்கள் என்பதுதான் இந்த குறளின் அர்த்தம். தன்னுடைய உள்ளத்தில் பொய்யில்லாது உண்மையை பேசுகின்றவர் இந்த உலகத்தில் உள்ள உள்ளங்களில் எல்லாம் வாழ்கின்ற ஒருவராக இருப்பார் என்பதுதான் அதன் அர்த்தம். அடுத்த பந்து இவ்வாறு அமைகிறது. மாணவர்களே, அரிச்சந்திரன் மனுநீதி தவறாத அரசன். அவன் விசுவாமித்திர முனிவரிடம் கொடுத்த வாக்கிற்காக தனது நாட்டையும் அரசுரிமையையும் இழந்தான். மேலும் மனைவியையும் மகனையும் பிரிந்தான். சுடலை காவலாளியாகி ஈற்றில் மகனையும் இழந்து பல்வேறு துன்பங்களை அனுபவித்தான். ஆயினும் சொன்ன சொல் தவறாது சத்தியத்தை கடைபிடித்தமையால் இழந்தவைகளை மீண்டும் பெற்று கௌரவம் அடைந்தான். புரிந்ததா மாணவர்களே? அரிச்சந்திரன் மனுநீதி தவறாத அரசன். மனுநீதி என்பது உயரிய நீதி என்று அர்த்தப்படும், அல்லது அரச நீதி என்று அர்த்தப்படும். அந்த நீதியை தவறாது ஆட்சி செய்த ஒரு மன்னனாக அரிச்சந்திரன் இருந்தான். அவன் விசுவாமித்திர முனிவரிடம் கொடுத்த வாக்கிற்காக, அந்த வாக்கு அவனுக்கு பிழைக்கின்ற பொழுது தனது நாட்டையும் அரசுரிமையையும் அவன் இழக்க வேண்டியாகிறது. அதே போல் மனைவியையும் மகனையும் கூட பிரிய நேரிடுகிறது. மாணவர்களே, கடைசியிலே அவன் சுடலை காவலாளி ஆகிறான். பிணங்களை எரிக்கின்ற தொழிலை அவன் செய்ய வேண்டி ஏற்படுகிறது. அவ்வாறு துன்பங்களை அனுபவித்த போதும் மாணவர்களே, அவன் சொன்ன சொல் தவறாது இறுதி வரை சத்தியத்தோடு உண்மையை கூறி வாழ்ந்தமையால் அவனுக்கு அவனால் இழக்கப்பட்ட சகல விடயங்களும் அவனுக்கு மீண்டும் வந்து சேர்கின்றன. எனவே மாணவர்களே, இது அரிச்சந்திரனுடைய வாழ்வில் மட்டும் இடம்பெறும் ஒரு விடயம் அல்ல. எமது வாழ்க்கைகளிலும் கூட இவ்வாறான சந்தர்ப்பங்கள், இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உண்மையை பேசும் பொழுது நாம் இழந்தவற்றை அடைய முடிகிறது. எனவே மாணவர்களே, நாம் வாழ்க்கையிலே நிச்சயமாக உண்மை பேச வேண்டும். அடுத்த பக்கம் எடுத்துக்கொள்வோம் மாணவர்களே. 47 இவ்வாறு இருக்கிறது. இக்கதையில் அரிச்சந்திரன் மன்னராக இருந்த போதும், எல்லாவற்றையும் இழந்து அடிமையான போதும் சத்தியத்தை கைவிடாது வாழ்ந்தான். அரிச்சந்திரனது கதையை நாடகமாக பார்த்த மகாத்மா காந்தி சத்தியத்தை தனது வாழ்க்கையில் கடைபிடித்து வரலாற்றில் இடம் பிடித்தார். அதனை நான் மீண்டும் வாசிக்கிறேன் மாணவர்களே. இக்கதையில் அரிச்சந்திரன் மன்னராக இருந்த போதும், எல்லாவற்றையும் இழந்து அடிமையான போதும் சத்தியத்தை கைவிடாது வாழ்ந்தான். அரிச்சந்திரனது கதையை நாடகமாக பார்த்த மகாத்மா காந்தி சத்தியத்தை தனது வாழ்க்கையில் கடைபிடித்து வரலாற்றில் இடம் பிடித்தார். ஆம் மாணவர்களே, நாமும் உண்மையை பேசி வாழும் பொழுது இவ்வாறு அரிச்சந்திரன் அவன் நன்மைகளை பெற்றது போல, மகாத்மா காந்தி உண்மையை பேசி உலக வரலாற்றிலே ஒரு முக்கிய நபராக இருப்பது போல, நாமும் எமது வாழ்க்கையிலே ஒரு நல்ல மனிதனாக இந்த பூமியிலே வாழ முடியும். இறுதி பந்தி இவ்வாறு இருக்கிறது மாணவர்களே. எனவே நாமும் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள நல்ல கருத்துக்களை வாழ்க்கையில் பின்பற்ற பழக வேண்டும். நன்றி மறவாமை, பொறுமை, உண்மை போன்ற நட்பண்புகளை இளமையிலேயே கடைபிடிக்க பழகுவோம். ஆமானவர்களே, நாம் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள நல்ல கருத்துக்களை பின்பற்ற பழக வேண்டும். ஆம், அவ்வாறு பழகும் பொழுதுதான் எமது வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அந்த வகையில் நன்றி மறவாமை, பொறுமை, உண்மை போன்ற நட்பண்புகளை இளமையிலேயே கடைபிடிக்க பழக வேண்டும் இல்லையிலே. இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிக ரம்மியமாகவும் அமைதியானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். மாணவர்களே, அந்த வகையிலே இந்த பாடம் குறள் வழி வாழ்வோம் என்றவாறு தலைப்பு அமைகிறது. குறள் வழி வாழ்வோம் என்பது அந்த குறள்களை வாசித்து அந்த குறள்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தும் போது மட்டும்தான் பிள்ளைகளே எமது வாழ்விலே நன்மை கிடைக்கும் என்பது இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆமானவர்களே, அப்படியாயின் இந்த பாடத்துடன் தொடர்புடைய ஒரு பயிற்சி கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக அகராதி பயன்பாடு இங்கே இருக்கிறது. அந்த அகராதி பயன்பாட்டு சொற்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். மறை, மறை என்பது ஒரு ஒளி வேறுபாட்டு சொல், உங்களுக்கு தெரியும். இந்த சொற்களை நீங்கள் கவனமாக படித்திருக்க வேண்டும். உங்களுடைய பரீட்சைக்கு மிகவும் முக்கியமான சொற்களாக இந்த சொற்கள் இருக்கும். அந்த வகையில் இந்த மறை என்ற சொல் வேதம் என்ற கருத்தை தருகிறது. மறை, அதேபோல் மறை என்பது மறைந்து கொள்ளுதல் என்ற கருத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து இரண்டாவது சொல் பிள்ளைகளே, கீர்த்தி என்று இருக்கிறது. கீர்த்தி என்ற சொல்லுக்கு அர்த்தம் புகழ் என்று அர்த்தம். மூன்றாவது சொல் ஆன்றோர் என்று இருக்கிறது. ஆன்றோர், ஆன்றோர் என்ற சொல் கற்றுச் சிறந்தவர் என்று அர்த்தப்படும். அடுத்ததாக ஆற்றல் என்று இருக்கிறது. ஆற்றல் என்ற சொல்லுக்கு கருத்து திறமை என்று பொருள்படும். அடுத்ததாக நன்றி, நன்றி என்ற சொல்லுக்கு நாம் ஒருவர் செய்த உதவிக்கு நாம் செலுத்துகின்ற மரியாதை என்று கருத்தை சொல்ல முடியும். மனு என்பது உயரிய நீதி என்று அர்த்தப்படும். ஆம் பிள்ளைகளே, அடுத்ததாக இந்த பாடத்துடன் தொடர்புடையதான ஐந்து வினாக்கள் இங்கே காணப்படுகின்றன. முதலாவது வினாவாக திருக்குறளின் சிறப்பு என்ன? முதலாவது வினா, திருக்குறளின் சிறப்பு என்ன? ஆம் பிள்ளைகளே, இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் தரம் ஐந்து பரீட்சையிலே வினாபத்திரம் இரண்டில் முதலாவதாக வருகின்ற வினா ஒரு பாடலை அல்லது ஒரு உரை பகுதியை தந்துவிட்டு அந்த பகுதிகளுடன் தொடர்புடைய வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த குறள் வழி வாழ்வோம் எனும் பாடத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து இந்த பாடத்தில் இருக்கின்ற விடயங்களை கொண்டே இந்த வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். இது கட்டாயமான விடயமாகும். அவ்வாறு இருக்கும் பொழுது இங்கு கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி, திருக்குறளின் சிறப்பு என்ன? திருக்குறளின் சிறப்பு பற்றி அந்த பாடத்தில் முதலாவது தரப்பட்டிருக்கின்ற அந்த அறிமுகத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் இந்த திருக்குறளானது ஒரு அறநூலாக இருக்கிறது அல்லது ஒரு பொது மறையாக இருக்கிறது என்ற விடைகளை நாம் கூற முடியும். அப்படியாயின் இதற்கு மிக பொருத்தமாக எவ்வாறு விடை எழுதுவது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். மாணவர்கள் விடயங்களை புரிந்து கொள்வதோடு இந்த வினாக்களுக்கான விடைகளை எவ்வாறு சரியாக எழுதுகிறார்கள் என்பதிலேயே அவர்களுடைய புள்ளிகள் தங்கி இருக்கின்றன. அந்த வகையில் திருக்குறளின் சிறப்பு என்ன என்ற வினாவிற்கு திருக்குறள் ஒரு அறநூல் ஆகும் என்று எழுதியிருக்க வேண்டும். திருக்குறள் அறநூல் ஆகும் என்று எழுதியிருக்க வேண்டும். அங்கு அப்படியாக எழுதும் பொழுது ஒரு முற்றுப்புள்ளியை நாம் வைக்கும் பொழுதுதான் அந்த வாக்கியம் முழுமை பெறுகிறது, அந்த வினாவிற்கான விடையும் முழுமை பெறுகிறது. அல்லது திருக்குறள் ஒரு பொதுமறையாகும் என்று எழுதியிருக்க வேண்டும். அவ்வாறு எழுதுகின்ற போது எமக்கு இந்த வினாவிற்கான சரியாக விடையாக அமையும். திருக்குறளின் சிறப்பு என்ன? திருக்குறள் ஒரு அறநூலாகும், அதேபோல் திருக்குறள் ஒரு பொதுமறையாகும் என்ற இரு விடயங்களை இங்கு, இரு விடயங்களிலிருந்து ஏதாவது ஒரு விடயத்தை நாம் சிறப்பாக சொல்ல முடியும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் திருக்குறள் ஒரு நல்ல விடயங்களை கூறுகின்ற நூலாகும் என்று எழுதும் போதும் அதற்கு மிகச்சரியான விடையாக இருக்கும் புள்ளிகள் நமக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் மாணவர்களே, இரண்டாவது வினாவாக நன்றி மறவாமை பற்றி எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? நன்றி மறவாமை பற்றி எந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் இந்த பாடத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நன்றி மறவாமை என்பது செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, அதற்கு முழுமையாக நீங்கள் பதில் கூறுவதாக இருந்தால், நன்றி மறவாமை என்பது செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று எழுதி முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். இங்கே நீங்கள் செய்நன்றி அறிதல் எனும் சொற்றொடருக்கு நீங்கள் மேற்கோள் குறி கட்டாயமாக காட்டியிருக்க வேண்டும். நன்றி மறவாமை செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது என்று நீங்கள் முழுமையான விடையாக அதனை எழுத முடியும். அடுத்த வினாவாக நாம் கடைபிடிக்க வேண்டிய நட்பண்புகள் எவை என கூறப்பட்டுள்ளது? இந்த பாடத்தை பொறுத்தவரை 2-3 இடங்களிலே நட்பண்புகள் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த நட்பண்புகளாக இங்கு பொறுமையுடைமை எனும் பகுதிக்கு கீழாக அன்பு, அடக்கம், வாய்மை, சினங்கொள்ளாமை போன்ற நட்பண்புகளை கூறியிருக்க முடியும். அதேபோல் நன்றி மறவாமை, பொறுமை, உண்மை பேசுதல் போன்ற பண்புகளையும் நீங்கள் இந்த வினாவிற்கு விடைகளாக கூற முடியும். அடுத்த வினா மாணவர்களே, இப்பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நட்பண்புகளை கடைபிடித்தோர் யாவர் என்று கூறப்பட்டிருக்கிறது என்று கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவிற்கு இந்த பாடத்தை முழுமையாக கிரகித்து வாசிக்கும் பொழுது எமக்கு வருகின்ற 3 நபர்கள்தான் கர்ணன், தருமன், அரிச்சந்திரன். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த விடைகளை எழுதும் பொழுது நீங்கள் காட்புள்ளி இட வேண்டும். கர்ணன், தருமன், அரிச்சந்திரன் ஆகிய மூவருமே இங்கு இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நட்பண்புகளை கடைபிடித்தோராக இருக்கிறார்கள். எனவே அந்த 4வது வினாவிற்கான விடைகளாக இந்த விடைகளை எழுத முடியும். அடுத்ததாக மாணவர்களே, இந்த பாடத்தின் இறுதி வினா, கடைசி வினா இவ்வாறு இருக்கிறது. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அறக்கருத்துக்கள் 3 குறிப்பிடுக. ஆம், இந்த திருக்குறளிலே கூறப்பட்டிருக்கின்ற அறக்கருத்துக்கள் தொடர்பாக இந்த பாடத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த பாடத்தில் இருந்து நாம் விடையை கூறுகின்ற பொழுது, 1வது அறக்கருத்தாக நன்றி மறக்கக்கூடாது, 2வது அறக்கருத்து பொறுமையுடையவராக இருக்க வேண்டும், 3வது அறக்கருத்து உண்மை பேச வேண்டும். அந்த விடைகளை நான் மீண்டும் வாசிக்கிறேன் மாணவர்களே. நன்றியை மறக்கக்கூடாது, பொறுமையுடையவராக இருக்க வேண்டும், உண்மை பேச வேண்டும். இவ்வாறான 3 அறக்கருத்துக்களையும் இந்த வினாவிற்கான விடைகளாக நாம் கூற முடியும். ஆம் மாணவர்களே, இன்றைய தினம் உங்களுடன் குரல் வழி வாழ்வோம் என்ற பாடத்தினூடாக உங்களுக்கு சில விளக்கங்களை தருவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. எனவே இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் இணைந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி கூறி, இந்த சந்தர்ப்பத்தினை எனக்கு அளித்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மருதமுத்து கணபதி பிள்ளை. நன்றி பிள்ளைகளே.